நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தகம் மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியை நமது பண்பலையில கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் பகுதி 85 புதுக்கோட்டை SR அரங்கநாத நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் வாசிப்பது எப்படி என்ற புத்தகத்தை பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், SR அரங்கநாதன் நூலக நிர்வாகி. இன்று நாம் கேட்க இருப்பது செல்வேந்திரன் எழுதிய வாசிப்பது எப்படி என்ற நூலின் மதிப்புரை. 91 கொண்ட நூலின் விலை 125 ரூபாய். எழுத்து பிரசுரம் இதனை 2020 வெளியிட்டுள்ளது. ஈரோடு வாசிப்பு இயக்கம் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியை அறிவித்திருந்தது. மாற்று மேடைக்கான பேச்சு போட்டி சில பிரத்யேக விதிமுறைகள் உண்டு. எதுகை மோனை அடுக்குமொழி அலங்காரங்களுக்கு அனுமதி இல்லை. மிகையான உணர்ச்சி பிளிரல்கள் கூடாது. பட்டிமன்ற மேடைகளில் அவிழ்த்து விடப்படும் புளித்த ஜோக்குகள் உதிர்க்கக்கூடாது. ஒரு புள்ளி வரம் சொல்கிறது போன்ற அடிச்சு ஓட்டுற ஓம்பாட்டுக்கு வகையறா தரவுகள் சொல்லக்கூடாது. என்ன பேசலாம்? பேச்சுக்கு வாசிப்பே அடிப்படை எனும் இலக்கை நோக்கி நடத்தப்படும் போட்டி. ஆகவே ஏதேனும் ஒரு புத்தகத்தையாவது வாசித்து விட்டு அதன் மைய கருத்தை பற்றி பேசலாம். ஏதேனும் ஒரு இஸ்ஸாம் கருத்தியல் பற்றி பேசலாம். உதாரணமாக பெண்ணியம் போல அல்லது தானே யோசித்து உருவாக்கிய ஒரு சிந்தனையை முன்வைக்கலாம். 10 நிமிடம் பேசினால் போதுமானது. முதல் பரிசு 20,000 ரூபாய். சவால்களை மீறி போட்டியில் கலந்து கொண்டு இறுதிச் சுற்று வரை வந்த மாணவர் முகமது இஸ்மாயில். எடப்பாடி என்பவரை இஸ்மாயில் கேள்விப்பட்டிருக்கிறார். அவர்தான் தமிழக முதல்வர் என்பது தெரியாது. திருமாவளவன் யார் என்ற கேள்விக்கு ஒருமுறை தமிழக முதல்வராக இருந்தவர் என்பதும், ஜெயலலிதாவும் MGRம் இந்தியாவின் பிரதமர்களாக இருந்துள்ளார்கள். NRC என்றால் தெரியாது, ஏனென்றால் எங்கள் கல்லூரியில் NCC மட்டுமே தான் உண்டு. சீமான் டிவியில் பேசுகிறவர் என்றுதான் நினைத்திருந்தேன். அவர் கட்சி வைத்திருக்கிறார் என்பது தெரியாது. குதித்து போன நடுவர்கள் பரிசு தொகையை குப்பையில் கூட போடவோம், ஆனால் தந்தி பேப்பர் கூட படிக்காத உனக்கு தரமாட்டோம் என கொந்தளித்தனர். அவர் பள்ளியில் பயிலும் வாலிபால் அணி தேசிய அளவில் நடைபெறும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது. சென்னையில் இறுதிப் போட்டி மாணவர்களின் சிறப்பான வெற்றியில் அகமகிழ்ந்த கல்லூரி நிர்வாகம் சென்னையில் விளையாட ரயிலில் முதல் வகுப்பு பெட்டியில் முன்பதிவு செய்து கொடுத்தது. கிளம்பும் நாளன்று முதல்வர் அறை வாசலில் வாலிபால் அணியினர் ஏக கதறல், ஒரு ஆசிரியரையாவது எங்களுடன் அனுப்பி வையுங்கள், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ரயிலில் தனியாக பயணம் செய்ததில்லை, பிளாட்ஃபார்ம் பார்ப்பதோ ரயிலின் இருக்கைக்குள் ஏறி அமர்வதோ இயலாத காரியம் என ஒரே பிளாக்கானம். நூலின் ஆசிரியர் தான் சாத்தான்குளம் என்னும் சிற்றூரில் பிறந்து வறுமை காரணமாக 10ஆம் வகுப்பிற்கு மேல் கல்வியை தொடர முடியாமல் இளமையிலேயே தாயை இழந்ததால் மன உளைச்சலில் தெரிந்தபோது இலக்கியம் கை கொடுத்ததாகவும், தினசரி வாயிலாக 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் திறந்தவழி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற முடியும் என அறிந்து பாடத்திட்டத்தை விட மேலதிக வாசிப்பு இருந்ததால் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 10 பைசா பயிற்சி கட்டணம் செலுத்தாமல் சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வில் சிறப்பான மதிப்பெண் பெற்றேன். தொடர்ந்து படிக்க வசதியில்லை. நாளிதழ் விளம்பரம் பார்த்து கோவையில் ஒரு ஸ்டேஷனரி நிறுவனத்திற்கு விண்ணப்பித்தேன். நேர்காணலுக்கு வந்த 60 பேர்களில் எனக்கு வேலை கிடைத்தது. வாசிப்பை விடவில்லை. ஆனந்த விடலில் ஒப்பந்த அடிப்படையில் வேலைப்பார சென்ற நேர்காணலில் 100 பேரில் நான் ஒருவனே வாசகன் வேலை கிடைத்தது. தொடர்ச்சியான வாசிப்பு அந்நிறுவனத்தில் நல்ல பெயரை பெற்றுத்தந்தது. தி ஹிந்துவில் வேலைவாய்ப்பு என நாளிதழ் கண்டு விண்ணப்பித்தேன். 10 ஆண்டுகளாக நல்ல சம்பளத்தில் வேலை. ரஸ்ஸல் ஹைமானும் வளைகுடா நாடுகளில் இந்திய நிறுவனத்தோடு சேர்ந்து லக்ஸுரி வீடுகளை கட்டி விற்கிறது என்னும் செய்தியை வாசித்தேன். அறிமுகச் சலுகையாக அந்நிறுவனம் முதலில் வரும் சிலருக்கு பாதி விலையில் வீடுகளை கொடுத்தது. வாங்கி கொண்டேன். தொடர்ச்சியான வாசிப்பு எழுதச் செய்தது. இணையத்தில் எழுதினேன், பத்திரிகைகளில் எழுதினேன். புத்தகங்கள் வெளியான மேடை உரைகள், பரிசுகள், விருதுகள், அங்கீகாரங்கள், அறிவுஜீவி நண்பர்கள், கலைஞர்களோடு உறவு, உலகளாவிய தொடர்பு. இன்று நான் வாழ அற்புதமான வாழ்க்கைக்கு வாசிப்பு எனக்கு தந்த ஈகை. அதன் கருணை நிழலில் என் பிள்ளைகள் செழித்து வளர்கிறார்கள். வாசிப்பு துக்கத்திலிருந்து என்னை விடுவித்தது, வறுமையிலிருந்து மீட்டது, மேம்பட்ட மனிதனாக்கியது, எங்கும் எதற்கும் அடிமையாகாத சுதந்திர மனிதனாக என்னை மாற்றியது, சமூக பொறுப்பு மிக்கவனாக்கியது, உலக மனிதனாக மாற்றிற்று, எழுத்தாளனாக்கியது, பேச்சாளனாக்கியது, சிறந்த குடும்ப மனிதனாக ஆக்கிற்று. ஏன் வாசிக்க வேண்டும்? கல்லூரி மாணவர்களிடம் உரையாடும் போது, சார் நான் வாசிக்கிறது இல்லை ஆனால் நல்லா தானே இருக்கேன், வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, நல்ல ட்ரெஸ் இருக்குது, ஃபோன் இருக்குது, காலேஜுக்கு வரேன், நண்பர்களோட ஜாலியாக இருக்கேன், பப்ஜி விளையாடுறேன், டிக்டாக் பண்ணுறேன், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி சொல்பவர்கள் பெரும்பாலும் சிங்கிள் சைல்டு என்னும் ஒற்றை குழந்தையாக இருப்பார்கள். 20 வயது வரை சோறு போட்டு காப்பாற்றி என் பெற்றோர் 40 வயது வரை காப்பாற்ற மாட்டார்களா? அவர்கள் காலத்திற்கு பிறகு அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து குறைந்தபட்சம் ஒரு வீடு என்றாலும் அதை விற்று 60 வயது வரை ஆனந்தமாக வாழலாமே. வாழ்க்கை வாழ்வதற்கே சார், நியாயமான வாதம்தான். ஆனால் நண்பர்களே, 60 ஆண்டுகள் கூமுட்டையாக வாழ்வது என்பது சிரமம் தெரியுமா? எத்தனை சபைகளில் தலையை கவிழ்ந்தபடி எங்கே என்னிடம் கேட்டு விடுவானோ என உள்ளுக்குள் அஞ்சியபடி ஒடுங்கி வாழ வேண்டும். எங்கும் எதிலும் ஒரு பொருட்படுத்தப்படாத மனிதனாகவே வாழ்ந்து மடிவது எவ்வளவு பெரிய சாபம். பெற்றோர் காப்பாற்றி கொடுத்த சொத்துக்களை கேணத்தனமாக இழந்தவர்கள் எத்தனையோ பேர். ஒரு கேணையனை ஏமாற்றுவது எத்தனை எளிது தெரியுமா? இப்போதே நீ எத்தனை விஷயங்களில் ஏமாந்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? நீ அணிந்திருக்கும் சட்டை ஏன் 2000 ரூபாய் என எண்ணி என்றைக்காவது யோசித்திருக்கிறாயா? நீ கட்டிய பணத்திற்கான தரமான உணவுதான் ஹாஸ்டலில் கிடைக்கிறதா? கையில் வைத்திருக்கும் செல்போன் 500 கிராம் கூட எடை இல்லாதது, எதற்கு 1 லட்சம் ரூபாய்? உன்னுடைய பொருளாதார முடிவுகள் எல்லாம் பகுத்தறிவுக்கு உட்பட்டதுதானா? உன்னை நண்பா, நண்பி, ரத்தமே, உறவே என விழிக்கும் உன் கதாநாயகன் உன்னை தன் பிறந்த நாளையொட்டி நற்பணிகள் செய்ய சொல்வான். தேர்தலில் மறக்காமல் ஓட்டு போடுங்கள் என்பான். மறந்தும் கூட உன்னை புத்தகம் வாசி என சொல்ல மாட்டான். பேப்பர் வாசிக்கிறாய் என கேட்க மாட்டான். தன் வாழ்நாளில் ஒரு மேடையில் கூட ஒரு புத்தகத்தின் பெயரையோ எழுத்தாளரின் பெயரையோ அல்லது ஒரு அசல் கலைஞரின் பெயரையோ உச்சரிக்க மாட்டான். ஏன் என யோசித்திருக்கிறீர்களா? நீங்கள் எதையேனும் தேடி வாசித்தால் முதலில் உடைத்து வீசுவது அவர்களைத்தான். ஒரே நூலை வாசித்தவன் நீங்கள் ரசிக்கும் கும்பலில் ஒருவர் அல்ல. ஒரு நூலை தொட்ட மறுகணமே உங்கள் ரசனையின் எல்லைகள் விரிவடைகின்றன. எவ்வளவு மலிவான பண்டம் உங்களிடம் திணிக்கப்படுகிறது என்பதை உணர்வீர்கள். உங்கள் பணத்தில், உங்கள் நேரத்தில், உங்கள் உழைப்பில் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தங்கள் வாழ்வை செழிப்பாக்கிக் கொள்கிறார்கள். பிறகு நீங்களே வாக்களித்து உங்களை ஆளும் பொறுப்பையும் தயாராகிறீர்கள். இதன் பொருள் கேளிக்கையே வேண்டாம் என்பதல்ல. எந்த சமூகத்திற்கும் கேளிக்கை அவசியம். ஆனால் கேளிக்கைக்கும் மலினத்திற்கும் உண்டான வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் வாசிக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு என்னுடைய முதன்மையான பதில், கூமுட்டையாக இல்லாமல் இருப்பதற்கு நீ வாசித்துத்தான் ஆக வேண்டும் ராஜா. வாசிப்பதனால் பெறும் அனுகூலங்கள் என்ன? முதன்மையாக தகவல் அறிவு மேம்படுகிறது. மேம்பட்ட பொது அறிவு நல்ல மதிப்பெண்களை பெற்றுத்தர உதவுகிறது என்பது ஆய்வுகளில் மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை. தொடர்ச்சியான வாசிப்பு ஒருவனின் சொற்களஞ்சியத்தை பெருக்குகிறது. அவனது அம்பாரத்தூணி சொல்லம்புகளால் நிறைகிறது. அது பேச்சு மொழியையும் எழுத்து நடையையும் கூர்மைப்படுத்துகிறது. தகவல் தொடர்பு திறன் செம்மையாகிறது. சிறந்த தகவல் தொடர்பாளர்களே நிர்வாகிகளாக முடியும். சிறந்த நிர்வாகிகளே தலைவர்களாக உயர்கிறார்கள். கருத்துக்களை ஆழ்ந்து புரிந்து கொள்வதற்கும் சரியான முறையில் உள்வாங்கிக் கொண்டு வெளிப்படுத்தவும் வாசிப்பு உதவுகிறது. சிந்திக்கும் முறை, சிந்தனையில் ஏற்படும் இடர்கள், விவாத முறைகள், தர்க்க ஒழுங்கு ஆகியவற்றில் பயிற்சி பெற உதவுகிறது. தகவல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து தொடர்புபடுத்தி நமக்குள் நாமே அடுக்கிக் கொள்கிறோம். இது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது. உதாரணமாக போரும் அமைதியும் வாசித்திட்ட ஒருவனின் மூளைக்குள் அனிச்சையாக ரஷ்யா மற்றும் பிரான்சின் வரலாறு இன்ஸ்டால் ஆகிறது. பிறகு உலக வரலாற்றின் மையப்புள்ளியாக அந்த நாவலை வைத்துக்கொண்டே முன்னும் பின்னும் ஊஞ்சலாட முடியும். வாசிப்பதன் வழியாக நீங்கள் ஆளுமையாகிறீர்கள். 1000 பேர் எக்கனாமிக்ஸ் பயிலும் ஒரு கல்லூரியில் ரிச்சர்ட் தாலரை வாசித்த ஒருவர் இருப்பார் எனில் அவர் நிச்சயம் தனித்துவமானவர். சந்தை பொருளாதாரத்திற்கும் மக்களின் உளவியலுக்குமான தொடர்பு மனதில் இருத்தி கொள்கிறார். பிறகு அவர் சாமானியனைப் போல சிந்திப்பதில்லை. வாசிப்பது வெற்றியாளனின் இயல்பு. வாசிக்க துவங்கும் ஒருவனுக்கு இறைவன் அளிக்கும் வரமாக சாதனையாளர்களின் தொடர்பு கிடைத்து விடுகிறது. புத்தக ஆர்வலர்கள் எப்போதும் தங்களது இணை மனங்களை தேடியபடியே இருக்கிறார்கள். ஆகவே புதிய நட்புகள் உருவாகிறது. இத்தகைய உறவுகளின் வழியாக ஒருவன் சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவனாக ஆகிவிடுகின்றான். எல்லா சபைகளிலும் வாசகனுக்கு நாற்காலி காத்திருக்கிறது. கையில் புத்தகம் வைத்திருக்கும் ஒருவனுக்கு சமூகம் தரும் மரியாதை சாமானியமானது அல்ல. வாழ்க்கையை சற்று விலகி நின்று புரிந்து கொள்வதற்கு அன்றாட கவலைகளிலிருந்தும் உளைச்சல்களிலிருந்தும் சற்றேனும் விடுபடவும் இலக்கிய வாசிப்பு உதவுகிறது. கொந்தளிக்கும் மனதை வாசிப்பு சாந்தப்படுத்துகிறது என்பதற்கு மிதாலிராஜ், விராட் கோலி போன்றவர்கள் மிகச்சிறந்த உதாரணம். அடுத்து பேட்டிங் செய்ய வேண்டிய சூழலிலும் கூட மிதாலிராஜ் புத்தகங்கள் வாசிக்கிறார். ஆக்ரோசமான ஆட்டக்காரராக இருந்த விராட் கோலி வாசிப்பின் வழியே தலைமை தகுதியுடையக்கிக் கொள்கின்றார். வாசிப்பு என்பது ஒற்றை செயல்பாடு அல்ல. அது பிற துறைகளையும் கலை வடிவங்களையும் நோக்கி உங்களை தள்ளும். உதாரணமாக இலக்கிய ஆக்கங்களை வாசிக்கும் ஒருவன் தன்னியல்பாகவே சிற்பங்களை ரசிக்கின்றவனாகவும் தூய சங்கீத விரும்பியாகவும் ஆகிவிடுகிறான். வாசிக்கும் இளைஞன் வழிகாட்டும் தலைவன் என்பார்கள். நீங்கள் இன்டலெக்சுவலி ஃபிட் ஆக இருந்தால் சமகால விஷயத்தை பற்றி பேச வகுப்பில் அழைக்கப்படுவீர்கள். நீங்கள் எழுதும் கட்டுரை உங்கள் கல்லூரி மலரிலேயே வெளிவரும். எந்த விவாதத்திலும் உங்கள் கருத்துக்கு ஒரு இடம் இருக்கும். நல்ல ஜனநாயகம், வெளிப்படையான நிர்வாகம், தேச முன்னேற்றம் ஆகியவற்றிற்கு வாசிப்பு முக்கிய பங்கு அளிக்கிறது. ஒரு அறிவுத்திறல் சமூகத்தை ஏமாற்றுவது கடினம். அவர்கள் உரிமைகளை கோரி பெறுவார்கள். குடிகள் கடமைகளை புரிந்து கொண்ட தேசத்தில் குற்றங்கள் குறையும். அறிவை கண்டு எவரும் அஞ்சுவார், நிர்வாகம் சீர்படும். ஒரு உதாரணம் சொல்கிறார். பத்திரிகையாளர் என்ன செய்கிறான்? அவை நிறுவனங்களின் அமைப்புகளை, கல்வி கூடங்களை கண்காணிக்கின்றன. அதன் வழியாக மக்களை பாதுகாக்கிறது. என்ன நடந்தது, யார் முடிவெடுக்கிறார்கள், யார் பலனடைகிறார்கள் என்பதை மக்களுக்கு சொல்கின்றன, எச்சரிக்கின்றன. எண்ணற்ற ஊழல்களை பத்திரிகைகள் அம்பலப்படுத்தின. பத்திரிகை செய்தியை தூக்கி பிடித்து பாராளுமன்றத்தில் இன்னும் விவாதங்கள் சூடு பறக்கின்றன. பல வழக்குகளில் பத்திரிகை செய்திகள் ஆதாரமாக நின்று நீதி கிடைக்க காரணமாயிருக்கின்றன. பல இடங்களில் மாணவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள், சார் நான் வாசிக்கணும்னு தான் ஆரம்பிப்பேன், ரெண்டு பக்கம் வாசித்ததும் தூக்கம் வந்துடும் சார். இன்னும் சில பேர் எதையாவது வாசித்தாலே கடுப்பாக இருக்குது சார் என்பார்கள். உண்மைதான். பொதுவாக வாசிப்பு செயல்பாட்டாளர்கள் காண மறுக்கும் ஒரு உண்மை இது. புத்தக வாசிப்பு குறைந்து போனதற்கு சுவாரஸ்யமின்மை தான் முதன்மையான காரணம். ஆனால் அது புத்தகங்களின் பிழை இல்லை. ஒரே ஒரு கேள்விதான், அம்மாவின் அவசர கால லஞ்சுடன் உப்பு நோக்க பீஸா சுவையானது தான். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு நாளில் மூன்று வேளையும் பீஸாவை உணவாக உட்கொண்டால் என்னாகவும் செத்துப்போவோம் என நீங்கள் முணுமுணுப்பது எனக்கு கேட்கிறது. நீங்கள் நிஜ வாழ்வில் அதை தான் செல்கிறீர்கள். உங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், டைம்ஸ்னோடு ஒப்பு நோக்குங்கள். புத்தகம் சற்று சுவாரஸ்யம் குறைவானது தான். ஒரு நடிகனின் சிக்ஸ் பேக் புகைப்படம், புதிய படம் பற்றிய அறிவிப்பு, நடிகையின் மொட்டை மாடியும் ஃபோட்டோ, விளையாட்டு வீரனின் சிகை அலங்காரம், அழகிகளின் டிக்டாக், காமெடி வீடியோக்கள், கிண்டல்கள், நக்கல்கள், உலகின் ஏதோ மூலையில் நிகழும் வேடிக்கை வினோதங்கள், நண்பர்களின் சுற்றுலா புகைப்படங்கள் என நொடிக்கு நொடி நுரை கொப்பளித்தபடி என்னை கவனி என்னை கவனி என ஒளியாகவும் ஒளியாகவும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. ஒவ்வொரு மனிதனும் தன்னை பண்டமாக்கி, தன்னை கோமாளியாக்கி, தன்னை அரசியல் நோக்காராக்கி இந்த உலகில் முன்வைத்து கொண்டே இருக்கிறான். ஒரே ஒரு நிமிடமும் பரபரப்பு கூடட்டும் கூட்டும் சமூக வலைதளங்களுக்கு பழகிய ஒருவர் பொறுமையாக வாசித்தல் இயலாத காரியம். நூல்கள் அடிக்கும் சுவாரஸ்யம் என்பது ஒரு வாழ்க்கைக்குள் ஓராயிரம் வாழ்க்கை வாழும் நிகர் அனுபவம். வாழ்நாள் முழுக்க உடன் வரக்கூடியது. வாழ்வில் உக்கிரமான தருணங்களில் மனதின் அடியாளத்தில் இருந்து எழுந்து வருவது. நாம் வாழும் வாழ்க்கைக்கு மேலும் நுண்ணிய அர்த்தங்களை சேர்ப்பது. இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு, பெருக்கிக் கொள்வதற்கும் வழிகாட்டுவது. டிவைஸுகள் அளிக்கும் சிற்றின்பங்கள் ஒருபோதும் இத்தகைய பேரின்ப அனுபவங்களுக்கு இணையாகாது. இன்று நாளிதழ்கள் வாசிக்கப்பட வேண்டியது இல்லை என்பது ஆன்மீக குருக்கள் துவங்கி எழுத்தாளர்கள் பலரும் செய்து வரும் பிரச்சாரம். இதைவிட மோசமான பிரச்சாரம் வேறொன்றுமில்லை. சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் அவசியம் நாளிதழை வாசித்தாக வேண்டும். அதிலும் கல்லூரி மாணவர்களுக்கு நாளிதழ் வாசிப்பு மிக மிக அவசியம். செய்தித்தாளர்களுக்கு லிவிங் டெஸ்ட் புக் என்றொரு பெயருண்டு. உலகம் உருண்டை என்றார் கலீலியோ. நாளையே சங்கரபாண்டியனும் ஆய்வாளர் உலகம் தட்டை என்று அறிவியல் பூர்வமாக நிரூபித்தாரெனில் அது உங்கள் பாடப்புத்தகத்தில் மாற ஓராண்டு பிடிக்கும். செய்தித்தாளில் அன்றைக்கே வெளியாகிவிடும். ஆகவேதான் அது உயிருள்ள பாடப்புத்தகம். ஜோஹன் கார்னஸ் ஜெர்மன் மொழியில் 1605 பதிப்பித்த தி ரிலேஷன் நாளிதழ் உலகின் முதல் நாளிதழாக சர்வதேச பத்திரிகை சம்மேளனத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 600 410 வருடங்களாக மனிதர்கள் தாம் வாழும் உலகை தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நாளிதழ்களை நாடி வருகிறார்கள். பாடப்புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் கூட காலமாற்றத்தினால் காலாவிடும். நாளிதழ்கள் அன்றாடம் தகவல்களால் தங்களை புதுப்பித்துக் கொள்கின்றன. நல்ல செய்திகள் ஒன்றில் வெளியாகும் செய்தி செய்தியின் மூலப்பொருட்களான 4 அடிப்படையான அம்சங்களை கொண்டிருக்கும். தகவல், இன்ஃபர்மேஷன், பின்னணி பேக்ரவுண்ட், செய்தியை பகுத்துக்கூறல் அனாலிசிஸ் மற்றும் விளக்கம் இன்டர்பிரிட்டேஷன். நன்றாக எழுதப்பட்ட செய்தியில் யார், ஹூ, என்ன, வாட், எங்கு, வேர், எப்போது, வென் மற்றும் எப்படி, ஹவ் ஆகிய விஷயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஒரு செய்தியை அது ஏன் நடந்தது என்ற பின்னணியுடன் விளக்கி கூறும். செய்து பகுத்து கூறப்படுவதால் வாசகர்களால் அதை எளிதாக உள்வாங்க முடியும். வாசகனின் முதன்மையான கடமை வாசிப்பதே. திறந்த உள்ளத்துடன் இரண்டாவது தன் சூழலை வாசிப்பை நோக்கி திருப்புதல். இதற்கு பிரச்சார பீரங்கியாக வேண்டும் என்ற இல்லை. வாசியுங்கள் சொல்லி என ஒருவரை வாசிக்க வைக்க முடியாது. மாறாக நீங்கள் பேசும் ஒவ்வொரு நபரிடமும் அவரது ஆர்வத்திற்கு ஏற்ற நூலை ஆசிரியரை குறிப்பிட்டு பேசினாலே போதும். சிறந்த கதைகளின் கருவை நண்பர்கள் பகிர்ந்து கொண்டாலே போதும். நீங்கள் நல்ல வாசகன் எனில் இன்னொருவனை வாசிக்க சொல்லாதீர்கள், வாசகத்தை சொல்லுங்கள் போதும். இதுகாறு நூலின்றி அமையாத உலகின்ற நிகழ்விலே வாசிப்பது எப்படி என்ற நூலின் மதிப்புரையை கேட்டீர்கள். வாச அன்பர்களுக்கு நன்றி.
நேர்களே, இதுவரை வாசிப்பது எப்படி என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்கிய புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாத நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.